SBS தமிழ்.
ஆஸ்திரேலியா இயற்கை அழகு கொஞ்சும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடற்கரைகள் நிறைந்த நாடு. ஆஸ்திரேலியர்களின் பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஒன்று படகு சவாரி மற்றும் மீன்பிடித்தலாகும். படகு ஓட்டுவது, மீன் பிடிப்பது கேளிக்கை பொழுதுபோக்காக இருந்தாலும் மற்றவர்களின் பாதுகாப்பையும் மனதில் நிறுத்தி இதற்கான சில அத்தியாவசிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. படகு வைத்திருப்பவர்கள் அதனை ஓட்டுவதற்கு முன்னர் ஓட்டுவதற்கு தேவையான பயிற்சி, தண்ணீரில் ஓட்டும்போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் போன்றவை பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயின்று படகு ஓட்டுவதற்கான லைசன்ஸை முதலில் எடுக்க வேண்டும் என்கிறார் ஆஸ்திரேலியன் போட்டிங் காலேஜை சேர்ந்த ஆடம் ஸ்மித்.
We're at Tarrant Point, down on the Georges River in the Sutherland Shire. Busy with people fishing from here in summer as well. Today on my group I had 6, and my other boat that's out there still has a group of 8 on it, so we're getting to the busy time of year.
போட்டிங் லைசன்ஸ் எடுக்க முதல் படி சில மணி நேரங்கள் படகை தண்ணீரில் ஓட்டி பழக வேண்டும். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் போட்டிங் லைசன்ஸ் எடுப்பது என்பது 2 படி செயல்முறையாகும். மேலும் ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் பிராந்தியங்களிலும் போட்டிங் லைசன்ஸ் தேவைகள் வித்தியாசப்படும் என்கிறார் ஆடம் ஸ்மித்.
So New South Wales has a theory and a practical requirement. Queensland has the same. Western Australia also has a theory and a practical. Victoria, South Australia and Tasmania, I think, have a theory-only training and assessment requirement. But I find that the practical stuff just makes everything easier to understand.
உங்களுக்கு குறைந்த ஆங்கில மொழி புலமையா? கவலை வேண்டாம். போட்டிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடை கிடையாது என்கிறார் ஆடம் ஸ்மித்.
If their English isn't that strong or their literacy skills aren't that strong, we can do an oral assessment with people. There's pathways available for people that if they need an interpreter. We just did a course where we had a certified interpreter come along, and the certified interpreter did all of the translation in the test for all of our students in that group. Most of the time, people will get them through one way or another, yeah.
லெபனானில் இருந்து குடிபெயர்ந்துள்ள டெரெக் போட்டிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ள பயிற்சி எடுத்து வருகிறார்.
It's coming towards summer, you know. I thought might want to take a boat out sometime when it gets really hot. So I'll do it, you know, the right way. Just the rules on the water of driving a boat and just all the safety rules and that's about it, to be honest. How to drive.
சோமாலியாவில் இருந்து குடிபெயர்ந்துள்ள முசோடி தனக்கு ஜெட்ஸ்கி ஓட்ட ஆசை என்கிறார். மேலும் ஜெட்ஸ்கி ஓட்டுவதற்கும் லைசன்ஸ் தேவை என்பதனால் தான் அதற்காக ஒன் டே கோர்ஸ் செய்து வருவதாக கூறுகிறார்.
Yeah, I never knew you need a license actually to get a jet ski, so and we realized that you need a license, so here I am today. It takes a one day course, so just common sense piece basically and a few rules, not much. Don't be scared. It's not scary.
சிறிய இன்ஜின் படகுகள், அதாவது ஒரு மணி நேரத்தில் 18.5 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் அப்படகை செலுத்தாத போது அதனை போட்டிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்ட முடியும் என்றும், ஆனால் அவ்வகை படகுகளை ஓட்டுவதற்கு முன்னரும் தண்ணீரில் உள்ள பாதுகாப்பு விதிமுறைகளை அறிந்திருப்பது அவசியம் என்கிறார் ஆடம் ஸ்மித்.
People might go and hire a boat from a little boat hire place, a little tinny with a little 6-horsepower motor on the back of it. You don't need a license for that. But to go anywhere you want to have fun, you need to have a license. So yes, you can drive a boat slowly without a license, but you've still got to know what you need to know. So even without the license, you've got an obligation to know what you need to know to keep yourself and everyone else safe out on the water.
இவ்வாறு சிறிய இன்ஜின் படகுகளை ஓட்டுவதற்கு போட்டிங் லைசன்ஸ் தேவையில்லை என்றாலும் கூடுதலாக மீன் பிடிப்பதற்கே சிறிய இன்ஜின் படகுகள் பாவிக்கப்படுகின்றன என்றும், ஆகவே மீன் பிடிப்பதற்கு அனுமதி பெற வேண்டும் என்கிறார் மீன் பிடிப்பதற்கு கற்றுக் கொடுக்கும் டாட் யங்.
Anybody over 18 needs a fishing license. They can be purchased through the Department of Primary Industries website, and the weekend license is around $7.50, I believe. About $12 for a month and $35 for a year, and I think $75 or $80 for 3 years.
ஆஸ்திரேலியாவில் மீன் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள இடங்கள் எவை, ஒரு நாளைக்கு எவ்வளவு மீன் பிடிக்கலாம் போன்ற உள்ளூர் மீன்பிடி நடைமுறைகளை அறிந்திருப்பது மிகவும் அவசியம் என்கிறார் டாட் யங்.
Certain species of fish may have bags and size limits. If you have any undersized fish, they'll fine you. If you have too many fish, they'll fine you. So it's best to just keep what you need. Some fish obviously can't be eaten. Some fish are protected. Some fish are endangered. So it does pay to sort of look somebody up and have a fishing lesson with them to find out how to do it and where to do it.
அதேபோன்று மீன் பிடித்த பிறகு அதற்காக பாவித்த கொக்கி போன்ற உபகரணங்களை அங்கேயே வீசிவிட்டு வராமல் அதனை பொறுப்போடு குப்பையில் வீச வேண்டும். இதனால் தண்ணீரில் வாழும் பல உயிரினங்கள் காப்பாற்றப்படுகின்றன. மேலும் உங்களுக்கு பிறகு அவ்விடத்திற்கு மீன் பிடிக்க செல்பவர்களுக்கும் அவ்விடம் சுத்தமாக இருப்பது அவசியம் என்கிறார் டாட் யங்.
I always teach my clients to leave the area that they're fishing the way they found it, so nice and tidy. There's a lot of time when I get to some of the locations where I teach where I actually clean up other people's mess before I even start my lesson and put it in a bag. Like, I always carry a spare garbage bag in my tackle. Don't leave any rubbish around so people can next time enjoy the area.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.